الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم، وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم، وعسى أن تحبوا شيئا وهو شر لكم، والله يعلم وأنتم لا تعلمون. وقال الله تبارك وتعالى: وكان أمر الله قدرا مقدورا. وقال الله تبارك وتعالى: ولينصرن الله من ينصره، إن الله لقوي عزيز. الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر، ولله عاقبة الأمور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث جبريل: ما الإيمان؟ قال: أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر، وتؤمن بالقدر خيره وشره، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. إلا فهلم فهلشيهم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும். எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட எல்லா ஏவல்களையும் எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களையும் பாவங்களையும் முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய பேச்சும் செயல்களும் மட்டுமல்ல, அந்த மூமினுடைய மனதிலே வரக்கூடிய சிந்தனைகள் கூட எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாகவும், அவனது தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் மிக அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஒரு மூமினுடைய பேச்சுகள் எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு மூமினுடைய செயற்பாடுகள் அஃஆல்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அதே போன்று ஒரு மூமினுடைய மனதில் எப்படியான நம்பிக்கைகள் அகீதாக்கள் கொள்கைகள் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். எங்களுடைய உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் கொஞ்சமாக இருந்தாலும், உடலோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் அதிகம், பேச்சோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் அதிகம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பாடங்கள் ஈமானுடைய பாடங்கள், அகீதாவுடைய பாடங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் மிகவும் பாரமானதும் ஆபத்தானதுமாகும். ஒரு முஃமினை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஈமான்தாரி என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், அவரை விசுவாசி என்று ஏன் குறிப்பிடுகிறான் என்றால், அந்த மூமின் கண்ணுக்கு தெரியாத பல சக்திகளை நம்பி இருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிபவைகளை மாத்திரம் நம்பிக்கொண்டு, கண்ணுக்கு தெரிபவைகளை மாத்திரம் நம்பிக்கொண்டு, கண்ணுக்கு தெரிந்ததை மாத்திரமே இறைவனாக தெய்வமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி தங்களுடைய கரங்களாலே சிலைகளையும் விக்கிரகங்களையும் உருவங்களையும் உருவாக்கி அதற்கு வணங்கிக் கொண்டிருக்கும் போது கண்ணுக்கு காணாத அந்த ரப்பை பற்றி, கண்ணுக்கு காணாத அந்த ரப்பு சொல்லுகின்ற கட்டளைகளை நாங்கள் நம்பி அவனை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசிகள் என்று தங்களை சொல்பவர்களுக்கு முஃமின் என்ற அந்த பெயர் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று படித்துக் கொடுத்தார்கள். ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை கோட்பாடு என்பது என்ன என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார்கள். ஈமான் என்கிறது வாயால் சில வார்த்தைகளை பாடமாக்குவதற்கு சொல்லப்படுகின்ற பெயர் அல்ல. ஈமானுடைய முழு தொடர்பும் ஒரு ஈமான்தாரியினுடைய உள்ளத்தோடு அகத்தோடு சம்பந்தமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் மனித உருவத்திலே வந்து சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்து அடிப்படையான 4-5 கேள்விகளை கேட்டு ஒரு முஸ்லிம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிந்தே இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உணர்த்திவிட்டு சென்ற அந்த ஹதீஸை ஹதீசு ஜிப்ரீல் என்று ஹதீசுக்களை வல்லுநர்கள் அறிவிப்பார்கள். அந்த ஹதீஸிலே 2வது கேள்வியாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் கேட்கின்றார்கள், மல் ஈமான். முதலாவது கேள்வியே அதுதான், ஈமான் என்கிறது என்ன என்று கேட்கிறார்கள் நபி அலைஹி ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை என்கிறது என்ன, அந்த ஈமானை தன்னகத்தை கொண்டால் யாருக்கு முஃமின் என்று சொல்லப்படும் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் துஃமின பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான், ஆனால் அவனை நீங்கள் நம்ப வேண்டும். அவனுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும். அவனுடைய ரசூல்மார்கள், நீங்கள் பிறக்காத காலத்திலே பல நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களும் பல லட்சக்கணக்கான நபிமார்களும் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும். அவனுடைய அந்த நபிமார்களில் சிலருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களையும் இன்னும் சிலருக்கு சுகுப்புகள் எனும் ஏடுகளையும் கொடுத்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதே போன்று வல்யௌமில் ஆஹிர், அந்நியர்களை போன்று இறந்தால் அழிந்து போவோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்ல, இறந்த பிறகு மீண்டு எழும்புவோம், மௌத்துக்கு பிறகு திரும்ப எழும்புவோம், இந்த உடலுக்கு அல்லாஹ் திரும்பவும் உயிர் கொடுப்பான், மறுமை நாளொன்று இருக்கிறது, இறுதி நாளொன்று இருக்கிறது, ரப்புக்கு முன்னால் அனைவரும் ஆஜராக வேண்டும், உலகத்தில் செய்த அனைத்துக்கும் அவன் கேட்குகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும், தராசிலே நன்மையும் தீமையும் போட்டு நிறுக்கப்படும், சிராத்துடைய பாலத்தை கடக்க வேண்டும் என்ற மறுமையோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நம்புகோரை விசுவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடைசியாக சொல்லிக் கொடுத்தார்கள், வதுஃமினு பில் கத்ர், கதிரை ஈமான் கொள்ள வேண்டும். இது அடிப்படையான விஷயமாகும். கதிரை கலா, கதிரை நம்புவது என்பது மூமினுக்கு அடிப்படையான விஷயமாகும். ஒரு மூமினுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று, பிற மதத்திலே உள்ளவர்களுக்கு இல்லாத ஒரு சொத்து தான் கதிரை நம்புவது. பிற மதங்களில் உள்ளவர்களுக்கு தெரியாத ஒன்றுதான் கலாவையும் கதிரையும் நம்புவது என்பதை. மூமின்களாகிய நாங்கள் அதை இறுக நம்பி இருக்கிறோம், கதிரை நம்பி இருக்கிறோம். கதிர் என்றால் என்ன, இப்போது நடந்து கொண்டிருப்பவைகளும் நாளை நடக்க போறவைகளும் புதிதாக நடப்பவைகள் அல்ல, அல்லாவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு முடிந்தவை. அல்லாவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு முடிந்தவை. எப்போது தீர்மானிக்கப்பட்டது? இந்த வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டதுதான் இப்போது நடக்கிறது. இப்போது நடக்கிறது, நடக்கும் போதுதான் பலகீனமான படைப்பினங்களாகிய எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அல்லாஹுக்கு எத்தனை கோடி வருடங்களுக்கு முன்னால் இன்றைய நாளில் இது நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். அவன் தீர்மானித்து விட்டான், எழுதிவிட்டான், பதிந்து விட்டான், பாதுகாப்பு பலகையை அதை பதிந்து விட்டான். மலக்குகள் அந்த பதிவுக்கு ஏற்ப விடயங்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹைரு நடந்தாலும் அவன் எடுத்த முடிவின் பிரகாரம் தான், ஷர்ரு நடந்தாலும் அவன் எடுத்த முடிவின் பிரகாரம் தான் என்று பலமாக நம்புபவர் தான் இறை விசுவாசி முஃமினாக இருப்பார் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினிடத்து உள்ளத்தில் இருக்கும் அடிப்படையான 6 நம்பிக்கைகளில், 6 கொள்கைகளில் 6வது கொள்கை கதிரை நம்புவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்துக்கு முன்னால் சொல்லி போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே உலகத்தில் மனிதன் தன்னுடைய சக்திக்கிலே, தன்னுடைய சக்தியில் இயங்குவது கிடையாது. மனிதன் நினைத்ததை செய்ய முடியாது, நினைத்ததை பேச முடியாது, நினைத்ததை சாதிக்க முடியாது. ரப்பு எதனை முடிவு செய்திருக்கிறானோ, ரப்பு ஏற்கனவே எதை தீர்மானித்திருக்கிறானோ அதனைத்தான் மனிதன் சிந்திக்க முடியுமே தவிர, அதனைத்தான் மனிதன் செய்ய முடியுமே தவிர, அதைதான் உலகத்தில் நடக்குமே தவிர, ரப்புக்கு தெரியாத ஒன்றும், ரப்பு தீர்மானிக்காத ஒன்றும் ரப்புடைய அதிகாரத்தில் இருக்கும், ரப்புடைய ஆட்சி நடக்கும், இந்த பூ உலகத்தில் ஒன்றும் நடக்கவே முடியாது என்பதை மூமின்களாக எங்களுடைய உறுதியான நம்பிக்கையாகும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலா கதிரை பற்றி பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய விடயங்கள் ஏற்கனவே தக்தீரிடப்பட்டதாக, ஏற்கனவே திட்டமிட்டு எழுதப்பட்டதாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். உங்களுடைய ரப்பு அவன் நாடியதையே படைப்பான், அவனை யாரும் வற்புறுத்த முடியாது, அவனுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது, இப்படி செய்ய ரப்புக்கு எவரும் விரல் நீட்ட முடியாது. அவன் சுய விருப்பத்தின் பேரில் அவன் நாடியதை, தன்னகத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்தியையும் வல்லமையையும் ஆற்றலையும் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் சொல்லுகிறான் என்றால், மனிதர்களே நீங்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை, நாங்கள் நினைத்ததை நினைக்க முடியாது. நாங்கள் பேச்சுக்கு சொல்வோமே, நான் நினைத்தை செய்தேன் என்று அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கவும் இல்லை, நீ செய்யவும் இல்லை, உனக்கு நினைத்ததை நினைக்க முடியாது, நான் நினைத்ததையே நீ நினைக்க வேண்டும், நான் நினைத்ததையே நீ நினைக்க வேண்டும். இது மிக சிறிய சூராவின் அம்மா ஜுஸுவிலே வரக்கூடிய சூரத்து தக்வீரிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நீங்க நாடல்ல, நீங்க நினைக்க இல்ல, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாடியதை தவிர நீங்க எதையும் நாடல்ல. அல்லாஹ் நாடியதையே நீங்களும் நாட வேண்டும், அல்லாஹ் திட்டமிட்டதையே நீங்கள் விரும்ப வேண்டும், அல்லாஹ் முடிவெடுத்ததை உலகத்தில் நடக்க வேண்டும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க முடியாது என்ற தத்துவத்தை, யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இப்படியான அகீதா உள்ள ஒரு மூமின் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பின்னாலும் சந்தோஷப்படவும் முடியாது, கவலை கொள்ளவும் முடியாது, மனதுக்கு பிடித்த ஒன்று நடந்ததனால் துள்ளி குளிக்க முடியாது. ஏன்? நீ நினைத்ததெல்லாம் அங்கு நடந்தது, அல்லாஹ் நினைத்தது நடந்தது. உங்களுடைய மனதுக்கு பிடித்தது நடக்கவில்லை, உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது தவிடுபடியாகிவிட்டது, என்றால் அதற்காக ஆத்திரப்பட தேவையும் இல்லை. ஏன், நீங்கள் செய்த தவறினாலதாகவில்லை, அல்லாஹ் ஏற்கனவே போட்ட திட்டம் அது அப்படி ஆகியிருக்கிறது. ஆகவே உனக்கு சந்தோஷப்படவும் பெருமை பேசவும் ஒன்றுமில்லை. ஆத்திரப்பட்டு மனமுடைந்து போய் பயந்து போகவும் உனக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய கதிரிலே வரிசையாக இதற்கு பிறகு இது நடக்கும், இதற்கு பிறகு இது நடக்கும், இதற்கு பிறகு இது நடக்கும் என்று இருக்கிறது. அடுத்தடுத்து அது நடந்து கொண்டிருக்கும். யாரும் அதை மீறி இந்த உலகத்திலே செயற்பட முடியாது. இதுதான் எங்களுடைய அக்கீதா, இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை நடப்பவற்றை அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். அடுத்த வருடம் நடக்கப் போவதை அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். நாங்கள் வெறுமனை அனுமானிக்கிறோம், நாங்கள் வெறுமனை கற்பனை பண்ணுகிறோம். அல்லாஹ் அறிவாளன். அப்படி நடக்கலாம், இப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படி இருக்கலாம், லாம் லாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. வானிலை அறிக்கையை பார்ப்பீர்கள், உலகத்திலே பல கருவிகளை வைத்து மேகத்தின் ஓட்டங்களை எல்லாம் பகுப்பாய்வு செய்து வானிலை அறிக்கை விடுகிறார்கள். அதிலே கூட எல்லா ஆய்வுகளுக்கும் பின்னால் என்ன சொல்கிறார்கள், மழை பெய்யலாம், லாம் என்றுதான் சொல்லலாம், பெய்யும் என்று சொல்ல முடியாது. ஏன், நாளை மறுநிமிடம் நடப்பது அல்லாஹ்வுடைய தீர்மானத்துக்குள்ளது, நாளை மறுநிமிடம் நடப்பது ரப்புடைய தீர்மானத்துக்குள்ளது. ஆகவே யாரும் ரப்புடைய தீர்மானத்தை மிஞ்சி மனதை உடைத்துக் கொள்ள வேண்டிய தேவையோ, ஆத்திரப்பட வேண்டிய தேவையோ, பயப்பட வேண்டிய தேவையோ அவசியம் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் எப்படி என்றால், சில விடயங்கள் இருக்கும், முழு மனிதர்களும் இப்படி நடந்தால் நல்லமேண்டு விரும்புவார்கள். ஆனால் அதிலே ஒரு ஷர் இருப்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதனை நடக்க விடமாட்டான், அல்லாஹ் அதனை நடக்க விடமாட்டான். இன்னும் ஒன்று நடந்திடக் கூடாது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதனுடைய பின்னணியில் ஒரு ஹைர் இருப்பது ரப்புக்கு தெரியும். முழு மக்களும் விரும்பவில்லை, ஆனாலும் அல்லாஹ் அதனை நடத்துவார். ஏன், அதிலே உள்ள நலவு நடந்த பிறகுதான் மக்களுக்கு அதிலே தெளிவு வரும். அல்லாஹ் இதனை சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகிறார், அஸா அன்தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். ஒரு விடயம் நடந்திருக்க கூடாது என்று நீங்க வெறுப்பீங்க, இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி ஆகியிருக்க கூடாது, இப்படி நடந்தால் ஆபத்து மிக்கவை என்று நீங்கள் கருதலாம். ஆனால் வஹுவ கைருல் லக்கும், அதிலே உங்களுக்கு ஹைர் இருக்கும். இன்னொரு வஸ்துவை நீங்கள் விரும்பக்கூடும், இப்படி நடந்திருந்தால் நல்லவே, இப்படி நடப்பதுதானே நல்லம் என்று நீங்கள் விரும்பி இருப்பீர்கள். வஹுவ ஷர்ருல்லக்கும், ஆனால் அது உங்களுக்கு ஒரு கெடுதியை, ஷர்ரை, பாரிய ஆபத்தை தோற்றுவிக்க கூடியதாக இருந்திருக்கும். அதனால் அல்லாஹ் அதனை நடத்தவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ் அறிவாளி, உங்களுக்கு அறிவு கிடையாது. நாளை என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே ரப்புடைய தீர்மானத்தை மதித்து மரியாதை செய்து மனதால் அதனை கபூல் செய்வதுதான் ஒரு மூமினுக்குரிய பொருத்தம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். இதற்கு நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஏராளமான பாடங்கள் காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி உத்தரவிட்டார். தான் பிறந்து வளர்ந்து 53 வருடங்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலே வாழ்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, 420 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. தனக்கு அறிமுகம் இல்லாத, பயிற்சப்படாத, பழக்கம் இல்லாத ஊருக்கு குடிபெயர்ந்து போகும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த ஒரு மனிதனுக்கும் பிறந்த மண்ணை விட்டு பிரிவது என்பதே சந்தோஷமான விடயமாக இருக்காது. அதிலிருந்து நபிமார்களும் விதிவிலக்கல்ல, அதிலிருந்து ரசூல்மார்களும் விதிவிலக்கல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் விதிவிலக்கல்ல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவை போயே ஆக வேண்டும். போகும் போது குதூகலித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, போக சொன்னதே பெரும் நிம்மதி என்று போகல, காபாவை பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டே போனார்கள். சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி அஹப்பு லஅஹப்பு அர்லில்லாஹி இலை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பூமியிலே எனக்கு மிக பிரியமான பூமி நீதான், உன்னை விட்டு எனக்கு பிரிய புரியமே இல்லை, என்னுடைய இந்த ஊர் மக்கள் என்னை விரட்டவில்லையானால், என்னை இந்த பூமியில் இருந்து வெளியேற்றவில்லையானால், நான் உனது முதுகில் இருந்து வெளியேறி இருக்க மாட்டேன் என்று கண்ணீர் மல்க மக்காவை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத கண்ணுடனே மக்காவை விட்டு திரும்பினார்கள். விருப்பமாக இருக்கல்ல, பிரிந்த மண்ணை விட்டு போயிருக்க கூடாது என்பதே அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் அந்த பிரிவு நஷ்டமானதா? இல்லை, மதீனாவை உலகத்தினுடைய மர்கஸாக மாற்றியது, மதீனாவை முழு உலகத்தின் இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யமாக மாற்றியது, மதீனாவை ஹிஜ்ரத்துடைய பூமியாக மாற்றியது, மதீனாவை ஹரமாக மாற்றியது, மதீனாவுடைய மண்ணில் அல் மஸ்ஜிது நபவி என்ற பூமியை உருவாக்கியது, மதீனாவிலே சொர்க்க கபரஸ்தானான ஜன்னத்துல் பக்கியை உருவாக்கியது, மதீனாவுடைய மண்ணை நோய்க்கு சிபாவாக ஆக்கியது, மதீனாவுடைய ஈத்தம் பலத்தை நோய்க்கு நிவாரணமாக மாற்றியது, முழு உலகத்திலும் ஆக சிறந்த பூமியான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான உடலை சுமந்த மண்ணாக மதீனாவுடைய மண்ணும் மாறுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவின் பிரிவுதான் காரணமாக ஆகிறது. ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு சிலது பிடிக்காது, ஆனால் பின்னால் அதிலே ஹைரை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருப்பார். இதுபோன்றுதான் நாங்கள் பார்க்கிறோம், ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு உஹதுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொடூரமாக கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய ஜனாதாக்களிலே உள்ள உறுப்புகள் அறுத்தெடுக்கப்பட்டு அந்நியர்களுடைய எதிரிகளுடைய பெண்களின் கழுத்துகள் மாலைகளாக தொங்கவிடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்கத்தை விழவிடாமல் பக்கபலமாக இருந்த ஒரு சக்திதான் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்வர்கள். அவர்களுடைய ஜனாதா பார்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக அறுத்து கொடூரப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படியான நிலையிலும் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடூரமான வேலையை செய்தவர்களுக்கு லானத்து செய்ய, பத்துவா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்தது கிடையாது. தன்னுடைய சாச்சா மட்டுமல்ல, 70 பலகீனமான முஸ்லிம்களை கொன்று குவித்த அந்த மனிதர்களுக்கு பத்துவா செய்ய கூடாது என்ற உத்தரவு தான் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அந்த நேரம் அது மனதிற்கு பாரமாக இருந்தது. இவ்வளவு கொடூரமான முஸ்லிம்களுக்கு கேவலமான வேலை செய்தவர்களை அல்லாஹ் லானத்து செய்ய கூடாது என்று சொல்கிறானே, மனதுக்கு பாரமாக இருந்தது. இருந்தாலும் 6 வருடங்களாகவில்லை, ஹிஜ்ரி 3 இந்த நிகழ்ச்சி, ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாதத்தில் அந்த கொடூர வேலைகளுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும் அல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்தான். அபு சுஃபியான் அந்த கொலைகளுக்கு தலைமை வகித்த அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறுகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஈரலை சப்பிய ஹிந்து மின் உத்பா ஹரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் கலிமா சொல்லுகிறார். ஒளிந்திருந்து ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி இப்னு ஹர்ப் தாயிஃபிலிருந்து வந்து கலிமா சொல்லுகிறார். அவ்வளவு சஹாபாக்களின் கொடூர கொலைகளுக்கு காரணமாக இருந்த இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் ஜித்தாவில் இருந்து வந்து கலிமா சொல்லுகிறார். பின்புதான் புரிகிறது, அன்று ஏன் லானத்து செய்ய கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் என்றால், சில நாட்களுக்கு பிறகு இதே முகங்கள் இதே உடல்கள் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்ல போகிறது என்ற யதார்த்தத்தை தாத்பரியத்தை சஹாபாக்கள் பிற்காலத்திலே புரிந்து கொண்டார்கள். இதனைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அஸா அன் தக்ரத்து ஹிப்பு ஷைஆ வஹுவ ஷர்ருன் லக்கும், ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் இப்படி நடந்தால் நல்லவண்டே, ஆனால் அதிலே உங்களுக்கு ஷர் இருக்கும், இன்னொன்றை வெறுப்பீர்கள் நடக்க கூடாது என்று, ஆனால் அதன் பின்னணியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹைரை வைத்திருப்பார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் இன்னும் ஏராளமான பாடங்களை நாம் படிக்கலாம். சஹாபாக்களுடைய வரலாற்றில இருந்து நடந்தது கவலையான விஷயம், அதனை பொறுக்கும் போது அல்லாஹ் பின்னணியில் ஏற்படுத்திய நலவுகளை பார்த்து இதைவிட கொடுமை நடந்திருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்களை உருவாக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறதோ அதெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய தூதர் அதற்கு ரெண்டு வார்த்தைகளை பாவித்தார்கள், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, கலாக்கதிரை எழுதி மலக்குகள் பேனாக்களை தூக்கி விட்டார்கள், எழுதப்பட்ட ஏடுகளும் காய்ந்து விட்டன என்று சொன்னார்கள். ஏன் இந்த வார்த்தைகளை பாவித்தார்கள் என்றால், ஹதீஸுக்களை வல்லுநர்கள் அதற்கு ரெண்டு விளக்கங்களை சொல்கிறார்கள். பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்றால் அர்த்தம் என்ன, இனி புதிதாக எதுவுமே எழுதப்பட மாட்டாது, இதெல்லாம் உலகம் முடியும் வரை மறுமை நாள் வரைக்கும் நடக்க இருக்கிறதோ அதெல்லாம் எழுதி முடித்து மலக்குகள் பேனாவையும் தூக்கிவிட்டார்கள். ஜப்பத்தி சுகம், ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன என்பதனுடைய கருத்து, எழுதப்பட்டவைகளை இனி அழிப்பதில்லை, எழுதப்பட்ட அனைத்தும் நடந்தே ஆகும் என்ற அந்த கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஹதீஸுக்களை வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே மூமின்களாகிய நாங்கள் ஷர்ரிலோ ஹைரிலோ எல்லா நிலையிலும் அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றி அதனை நம்பி ஆக வேண்டும். அதற்கு மாற்றமாக யாரும் கதைக்க கூடாது, அதற்கு மாற்றமாக வார்த்தைகளை பாதித்து அகீதாவை பறிகொடுத்து உலகத்தையும் இழந்து மறுமையையும் இழந்த பாவிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விடக் கூடாது. சில மனிதர்கள் இந்த தத்துவம் தெரியாது அல்லாஹ்வுடன் விளையாடுகிறார்கள், மார்க்கத்துடன் விளையாடுகிறார்கள், ஷரியத்துடன் விளையாடுகிறார்கள், மனதுக்கு வந்ததை எல்லாம் பேசுகிறார்கள், தங்களுடைய சிந்தனையில் உதித்ததை எல்லாம் ஞான கருத்து என்று நினைத்து பேசுகிறார்கள். அப்படி யாரும் பேச முடியாது. நாம் பேசுகின்ற அனைத்தையும் சரியா அந்த தராசிலே வைத்து நிறுத்து பார்த்து சரியா பிழையா என்பதை பார்த்துத்தான் நாம் பேச வேண்டும் என்பதையும் ஒவ்வொருகளும் நாம் புரிந்தே ஆக வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு ஒரு அழகான உதாரணம் தான் மதீனா முனவ்வராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஐந்து சஹாபாக்களுடன் நிற்கிறார்கள். ஸஹீஹ் புகாரியில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நபரை அனுப்பி வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹிடத்தில். அந்த நபர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளுக்கு பிறந்த குழந்தை சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கிறது, பேர பிள்ளை உயிரிழக்கும் தருவாயில இருக்கிறது, உங்களை மகள் வர சொன்னார்கள், அவசரமாக வர சொன்னார்கள், தாயும் இல்லாமல் ஹஜ்ரத் கதீஜாவுக்கு பிறந்த மகள் தன்னுடைய பிள்ளை சக்கராத்தில் இருக்கும் போதே தந்தையை அழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவரிடம் மகளுக்கு தர்பியத் சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளையும் தந்ததும் அல்லாவுக்குரியதுதான், எடுத்ததும் அல்லாவுக்குரியதுதான். தந்தாலும் அவனிடமேயே தருகிறான், நம்மிடம் இருந்து பறிப்பதையும் அவனிடம் அவனுக்குரியதையே பறிக்கிறான். எந்த பொருளை உலகத்திலே வைத்தாலும் நிரந்தரமாக அல்லாஹ் வைப்பதில்லை, ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட ஒரு காலத்தை வைத்துத்தான் அல்லாஹ் தருவார். அந்த காலம் முடிந்தவுடன் அந்த பொருளை எடுத்துக் கொள்வார். ஆகவே மகளுக்கு சொல்லுங்கள், இந்த நிலைமையை பொறுத்து கொண்டே அந்த பொறுமைக்கு பெரும் கூலி கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைக்க சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்ப, மகள் திரும்பவும் அந்த தூதுவரை அனுப்புகிறார், சத்தியம் செய்து அனுப்புகிறார், தந்தை வந்துதான் ஆகணும் என்று சத்தியம் செய்து அனுப்ப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போனால் குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹ்வுடைய கயிறை கொடுக்கிறார்கள். பேர குழந்தை கடைசி உயிரின் கடைசி கட்டத்தில் அந்த குழந்தை துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சட்டியில் நீரை வைத்து கொதிக்க வைத்தால் எப்படி சப்தம் கேட்குமோ அதுபோன்று அந்த குழந்தையின் நெஞ்சிலிருந்து இறுதி மூச்சுக்கள் வெளியாகின்ற அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. இப்போதே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னதுக்கு மாற்றமாக நீங்களே நடக்கிறீங்களே, நீங்க தானே முன்பு சொல்லி அனுப்பினீங்க அல்லாஹ் தந்த குழந்தையை அல்லாஹ் எடுக்க போறார், பொறுத்துக்கோங்க சொன்னீங்க, இப்ப நீங்களே அழுகிறீங்களே யா ரசூலுல்லாஹ். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அகீதாவை புரிய வைக்கிறார்கள். கொள்கையை குழப்பிக்கொள்ளாமல் தெளிவுடன் இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் இந்த குழந்தையை மௌத்தாக்குவதை நான் எதிர்க்கவில்லை, அல்லாஹ்வை எதிர்த்து பேசவில்லை, அல்லாஹ்வுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை, அல்லாஹ் மௌத்தாக்குவேன் என்று எடுத்த தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கண்ணால் வடிகிற கண்ணீர் அல்லாஹ்வுடைய கதிருக்கு எதிரான கண்ணீர் அல்ல, குழந்தையோடுள்ள இரக்கத்தால் வடிகிற கண்ணீர் என்றார். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அடியார்களுடன் இரக்கப்படுவான் என்றால், அடுத்த அடியார்களுடன் இரக்கப்படுபவனுடனே அல்லாஹ்வும் இரக்கப்படுவான். ஒரு அடியானின் மீது இன்னொரு அடியான் இரக்கப்படணும், எனது பேர பிள்ளையுடன் நான் இரக்கப்படக்கூடாதா? அந்த பேர பிள்ளையுடன் இருக்கிற ரஹ்மத் அந்த குழந்தை எனது கையிலே மரணிக்கிறது. அந்த அந்த இரக்கத்தால் வருகிற கண்ணீரே தவிர அல்லாஹ் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பான கண்ணீர் அல்ல என்பதை ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சஹாபா பெருமக்களுக்கு அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம் சமூகம் மிகவும் தைரியமாகவும் மிகவும் நிதானமாகவும் மனதை நேராகவும் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதனால் கெடுதியை உண்டாக்குவதும் இல்லை, எந்த மனிதனால் ஆபத்தை உண்டாக்குவதும் இல்லை. ஹைருக்கும் பொறுப்பு அல்லாஹ், அதே போன்று ஷர்ருக்கும் பொறுப்பு அல்லாஹ் தான். பாதுகாப்பதும் அவன்தான், பாதுகாப்பை அகற்றுவதும் அவன்தான். யாரும் நபர்கள் மாறுவதனால் பாதுகாப்பு வரப்போவதும் இல்லை, ஆபத்து வரப்போவதும் இல்லை. கொடூர கொடிய காவிரை வைத்தும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து முஸ்லிம்களுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த இருவர்தான், ஒன்று அபு தாலிப் அவர்களுடைய பெரியப்பா. அவர் வெளியால் வருகின்ற எதிர்ப்புகளின் போது முன்னணியில் இருந்து ரசூலுல்லாவை பாதுகாத்தவர். அபு தாலிப் இருப்பதனால் காபிர்கள் ரசூலுல்லாவை ஒன்றும் செய்யாமல் இருந்தார்கள். அபு தாலிபுக்கு பயந்து ரசூலுல்லாவுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் காபிர்கள் இருந்தார்கள். ஆனாலும் வாயினால் ஏசி ரசூலுல்லாவின் மனதை காயப்படுத்துவார்கள். மனதிலே வரக்கூடிய காயங்களுக்கு மருந்து போடும் ஒரு மருத்துவராக வீட்டிலே இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து வஃபாத்தாகி விட்டார்கள். ஹஜ்ரத் ஹதீஜாவும் அபூ தாலிபும் ஒரே வருடம் அடுத்தடுத்து வஃபாத்தாகி விட்டார்கள். இதனால் சரித்திர ஆசிரியர்கள் அந்த ஆண்டுக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. ரசூலுல்லாஹ் இழந்தது கவலை ஆண்டு என்று அவர்கள் அந்த ஆண்டுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படியான மனைவியையும் இழந்து பெரியப்பாவையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலைமையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறார். சூரா யூசுஃபை ஏன் இறக்கிறான்? மனதிலே இருக்கும் அந்த கொந்தளிப்புக்கு தீர்வாக, மனதிலே எழுந்திருக்கும் பயத்துக்கு ஆறுதலாக அல்லாஹ் சூரா யூசுஃபை இறக்கிறார். என்ன சொல்ல வந்தான் தெரியுமா? நபியே, உங்களுடைய பெரியப்பாவும் மனைவியும் மௌத்தானதனால் உங்களை நடு ரோட்டிலே விட்டுடுவோம் என்று நீங்க நினைச்சிடாதீங்க. யூசுப் அலைஹி ஸலாத்துடைய சரித்திரத்தை பாருங்கள். உடன் பிறந்த அண்ணன்மாரே அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக கிணத்திலே போட்டு எரிந்த போதும் நாம் அவர்களை அங்கிருந்து பாதுகாத்து மிஸ்ருடைய ஜனாதிபதியாக ஆக்கினோம், மிஸ்ருடைய அதிபதியாக்கினோம். யாரெல்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக கிணத்தில் வீசினார்களோ அந்த 11 பேரையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலை பிடித்து நாங்கள் மன்னிப்பு கேட்க வைத்தோம். இந்த சரித்திரத்தை பார்த்து நீங்கள் மனதை தைரியப்படுத்துங்கள். சையீதுல் ஹல்கான உங்களை நடுரோட்டில் விடுவோமா? ஹஜ்ரத் யூசுஃபை விடாத நாங்கள், ஹஜ்ரத் யூசுஃபை கைவிடாத நாங்கள், ஹஜ்ரத் யூசுஃப் இருந்த இக்கட்டான நிலையில் உங்களை பாதுகாத்த நாங்கள் உங்களை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற அந்த தோரணையில் தான் சூரா யூசுஃபை அல்லாஹு தஆலா இறக்குகிறார். இந்த நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு அழைக்கப்பட்டு தாயிஃபுக்கு தாவத்துடைய பணிக்காக போகிறார்கள். அங்கே மனதாலும் காயப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு கல்லாலும் பொல்லாலும் அடிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு செருப்புகளும் இரத்தத்தால் தோய்கிற அளவுக்கு அடி வாங்கிக் கொண்டு தாயிஃபை விட்டு வெளியாகும் போதுதான் அல்லாஹு தஆலா மலக்குகளை அனுப்பி அழிக்கிறவான்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ரஹ்மத் வெளிப்படுகிறது. இல்லை, நான் சொன்னதுதான் அவர்களுக்கு புரியவில்லை, இவர்கள் தான் என்னை அடித்து ஏசினாலும் இவர்களுடைய சங்கதிக்கேனும் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான் என்று நொறுக்க அடிக்க அழைக்க வந்த மலக்குகளையும் திருப்பி அனுப்பிவிட்டு ரஹ்மத்தை கொட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் வருகிறார்கள். ஓரிடத்தில் அடி வாங்கிக் கொண்டு வருபவரை மற்ற இடத்தில் அடிப்பதில் ஏசி மற்றவர்களுக்கும் அடிக்க வேண்டும் என்ற துணிவு வரும். ஒரு பயத்துடன் மக்காவுக்குள் வருகிறார்கள். மக்காவிலே முன்பிருந்த அபூ தாலிபும் இல்லை, மக்காவிலே முன்பிருந்த ஹதீஜாவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பயங்கர சூழலிலேதான், பயங்கர சூழலிலேதான் மக்காவுக்குள் நுழையும் போது எங்கேயோ இருந்த முத்தஈமி பின் அதி என்ற மக்காவுடைய பெரும் செல்வந்தர், அவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு காபிர், அவர் ஒரு ஜாஹிலியத்தில் இருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறதை பார்த்து இந்த முஹம்மதை கண்டவர்கள் எல்லாம் அடிக்க, கண்டவர்கள் எல்லாம் ஏச, ரத்தம் கொட்டுகிற அளவுக்கு அடித்து காயப்படுத்தும் வரைக்கும் நாங்கள் இவரை பார்த்து கொண்டிருப்பதா என்று ஒரு தைரியத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஈமிடத்தில் போய் லெட்டர் கொடுக்கல, எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்று. முத்தஈமிடத்தில் ஒரு கோஷ்டி அனுப்பல, எங்களுக்கு செக்யூரிட்டி போடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் மீது தவக்குள் வைத்து மக்காவிலே வந்தார்கள். முத்தஈம் தானாக கூப்பிட்டார், முஹம்மத் இன்றைக்கு பிறகு இந்த மக்காவிலே உங்களுக்கு பாதுகாப்பு பொறுப்பு நான் தான் என்று செக்யூரிட்டி பொறுப்பை முத்தஈமின் அதி எடுக்கிறார். தன்னுடைய 4 மகன்மார்களையும் கூப்பிட்டு சொல்கிறார். 4 பேரும் ஆயுதங்களை அணிந்து கொண்டே காபாவின் 4 முனைகளிலும் நெல்லுங்கள். முஹம்மத் தவாப் செய்யும் போதே தொழும் போதே யாராவது குறுக்கிட்டால் அவர்களுடைய தலையை வெட்டி எடுக்க வேண்டும் என்றே மகன்மார்களை போட்டு பாதுகாக்கிறார் முத்தஈமின் அதி. அல்லாஹு தஆலா அந்த முத்தஈமுடைய மகனான ஜுபைருக்கு பின்னால் ஹிதாயத்து கொடுத்தான். அவர்தான்
ஜுபைர் இப்னு முத்அய்ம் இப்னு அதி. ஜுபைர் இப்னு முத்அய்ம் இப்னு அதி, முத்அய்ம் இப்னு அதி என்ன, காபிரை வைத்து பாதுகாப்பு இல்லை என்ற நேரத்தில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் என்றால், அவர்களுடைய உம்மத்தில் உள்ள பலவீனர்களாக எங்களுக்கு சிறிய அளவுக்கு தவக்குள் வைத்தாலும் அல்லாஹ் ஏன் பாதுகாப்பு தர மாட்டான்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஏன் நாங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை பொறுப்படுத்திருக்கிறார். சொல்லுகிறார், தீன நீங்க பாதுகாருங்க, நான் உங்களை பாதுகாப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முஸ்லிம்களே அதுக்கு காலால உறிஞ்சினாம நீங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆகவே அல்லாஹ்வுடைய முடிவை மனப்பூர்வமாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி பிடிப்பதில், தொழுகையை நேரத்துக்கு தொழுவதில், ஹலாலான தொழிலை மட்டும் தனக்கு ஆக்கிக் கொள்வதில், ஹலாலான உடை, ஹலாலான சாப்பாடு, ஹலாலான குடிவானம், பேச்சுவார்த்தையில் நிதானம், அஹ்லாக், இப்படியாக நற்பண்புகளை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்வோமேயானால் அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பும் இறங்கி அடுத்த மக்கள் நடுங்குகிற அளவுக்கு எங்களுடைய நிலைமை மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த நாட்டிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக. நீதமான ஒரு ஒரு ஆட்சி இந்த நாட்டிலே ஏற்படுத்திடுவாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை மதரசாக்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் சுதந்திரமாக அமைதியாக நிறைவேற்றக்கூடிய சூழலை நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.